எங்கள் வாழ்வு உள்ளவரை, எங்கள் ஜீவன் இறக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் ஆராதிப்போம், ஆராதிப்போம், ஆராதிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்களை மீட்கும் பொருளாக உம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உயிரோடு இருக்கும் வரைக்கும் உம்மை பாடுவோம், உள்ளடவும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் உம்மை துதியார்கள். ஆனால் நாங்களோ இது முதல் என்றென்றைக்கும் உம்மை சோதரிப்போம். அப்பா சோதரிப்போம், துதிப்போம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதாக. தெய்வமே, தேவகுமாரனே, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக, ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். தெய்வமே, இந்த நாளிலும் எங்களோடு பேசுங்க, ஆவியானவரே எங்களுக்கு உணர்த்துங்க, எங்களை உடைத்து உருவாக்குங்க என்று மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ள நல்ல பிதாவே, ஆமே, ஆமே. இது விடுமுறை நாட்கள் தானே, ஆகவே சில தேவ பிள்ளைகள் விடுமுறையில் போயிட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு மாத்திரம் விடுமுறையே கிடையாது. எப்பயும் அவர் நோக்கி கூப்பிடலாம், எப்பயும் அவர் ஆராதிக்கலாம், எப்பயும் அவர் நோக்கி நாம் ஜபிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தராபத்தி ஸ்தோதரம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். சங்கீதம் 82:1, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். சபையில எழுந்தல் இருக்கிற தேவனை நாம் கனவணும். We have the respect of a God in the midst of us. நான் சொல்லுகிற ஒரு புத்திபதி, ஆரம்பத்திலே சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எழுந்தருளி இருக்கிற தேவனை நாம் கனவணும், அவரை மகிமைப்படுத்தும். தேவாதி தேவனுக்குரிய கனத்தை மகிமை நாம் செலுத்தும். என்னை கனம் பண்ணுறவர்களை நான் கனம்பணும் என்ற ஆண்டவர் நமக்கு சொல்லி வருகிறார். அவை கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரா இருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு சபையிலே அவருடைய நாமத்துக்குரிய கனத்தை மகிமை நாம் செலுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளும் ஒழியாதுன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை சட்டம் தேவனுடைய வசனம் தான். திரும்பவும் நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை சட்டம் தேவனுடைய வசனம். நம்முடைய விசுவாசத்துக்கு அடிப்படை தேவனுடைய வசனம் தான். தேவனை அறிகிற அறிவும் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் தான். நல்லது எது, கெட்டது எது, சரியது, பிழையது, நன்மையது, தீமையது, தேவனுக்கு பிரியமானது எது, தேவனுக்கு பிரியமில்லாதது எது, இவை எல்லாவற்றையும் நாம் கண்டடைவதும் தேவனுடைய வசனத்தில் தான். ஆகவே எல்லாவற்றை பார்க்கிலும் தேவன் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கார் என்பதை நாம் இங்கே நினைவில் கொள்வது நல்லது. ஆகவே யோவான் 1:1 சொல்றது போல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. ஆகவே வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. இதை நாம் சிந்திக்கும் பொழுது ஓரளவுக்காவது தேவனுடைய வார்த்தையின் வசனத்தின் முக்கியத்துவத்தை மேன்மை நாம் உணர்ந்து கொள்வோம் சொல்லி நான் நம்புகிறேன். வெளிப்படுத்தும் விசேஷத்திலே ஆண்டவர் இயேசுவுக்கு வார்த்தை என்கின்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே தேவனுடைய செய்திகளை சீக்கிரமாக நாம் கடந்து செல்வோம். என்னை கூட திரும்பிக் கொள்ளுங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம், பிளீஸ் கம் வித் மீ குயிக்லி, சாப்டர் 18:12, 1-6 வரைபிய தீக்கத்து புத்தகம் 18:1 1-6 நாம் சீக்கிரமாய் வாசி கேட்போம். பழைய ஏற்பாட்டில் 897 பக்கம், ரைட், வாசி. கவுடி, ஒரு கட்டத்திலே ஆண்டவர் எரேமியா என்கிற தீர்க்கதரிசி பார்த்து சொன்னாரு, எழும்பி குயவனுடைய வீட்டுக்கு போன்ற. நான் முந்தின நாட்களிலே ஆரம்ப நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசி என்றா ஒரு வைனிங் வைப்பிங் புறப்பட்ட அப்படின்னு சொல்லி யோசிச்சேன், ஒரு அழுகை தீர்க்கதரிசி என்று சொல்லி யோசித்தேன். ஆனால் காலம் போக போக வேதத்தை அதிகமாக படிக்கும் பொழுது அவர் மிகவும் ஒரு பலமான வல்லமுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். சோ அவருடைய தீர்க்கதரிசன ஊழியத்திலே அவர் அனுபவித்த பாடுகள், அவர் அனுபவித்த துன்பங்கள், தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை தேவ ஜனங்களுக்கு சொன்னதினால் அவர் அனுபவித்த வேதனைகள், தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலே அவர் அனுபவித்த பாடுகளும் வேதனைகளும் துன்பங்களும் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஒரு கட்டத்திலே தான் பிறந்த நாளை கூட சபித்தார் என்று எழுதப்பட்டு, ஒரு கட்டத்திலே போதும் இனிமேல் தேவனுடைய வார்த்தையை நான் பேச மாட்டேன் என்று சொல்லி அமைதியாக இருந்தார். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை அவருடைய எலும்புகளிலே அடைபட்டு அக்னி போல இருந்தபடியால் அடக்கிக் கொள்ள முடியாமல் தேவனுடைய வார்த்தையை பேசினார் என்று சொன்ன நாம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளை எவரைத்தான் துன்பப்படுத்தாமல் விட்டார்? ஏசாயா என்கின்ற தீர்க்க தரிசியை, மனாசே என்கின்ற மன்னன் நடு வீதியிலே பட்டியத்தாலே ஊட்டிக் கொண்டார் என்று சொல்லி, தீர்க்க தரிசியாக வந்த இயேசுவை கூட இந்த உலகம் விட்டு வைக்கவில்லையே. போகட்டும், எழுந்து குயவன் வீட்டுக்கு போன்று சொன்னார் ஆண்டவர். இவர் எழும்பி போறாரு, ஒரு குயல் வீட்டிலே பார்க்கிறார் ஒரு காட்சியை. அங்க என்ன நடக்கிறது? ஒரு குயவன் திரிகையினாலே ஒரு பாத்திரத்தை வணைந்து கொண்டிருக்கிறார். அப்படி வணைந்து கொண்டு இருக்கும் பொழுது அது கையிலேயே வணைந்து கொண்டு இருக்கும் பொழுது கெட்டு போயிடு. கெட்டு போன பாத்திரம் தானே, இதை என்னத்துக்கு இதை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு புதிய பாத்திரத்தை வணையலாம் என்று அந்த குயவன் நினைக்கல. அதற்காக ஆண்டவருக்கு சோதரம். கெட்டு போயிருந்த பாத்திரங்களாக்கிய நம்மை தூக்கி எறிந்து விடாமல், கெட்டு போயிட்டுதே என்று சொல்லி நம்மை தள்ளிவிடாமல், நம்மை வேறே பாத்திரமாக வணைகிற நல்ல குயவனாகிய நம்முடைய தேவனுக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கையிலே கெட்டு போயிட்டது என்று அதை எறிந்து விடாமல் தள்ளிவிடாமல் அதை பொறுமையோடு அதை வேறே பாத்திரமாக என்ன செய்தாராம்? வணைந்தார். அது அருமையாக அந்த வசனம் 4 சொல்றது, குயவன் வணைந்து கொண்டிருக்கும் மண்பாட்டம் அவன் கையிலேயே கெட்டு போயிட்டது. அடுத்தது என்னவென்றால் முக்கியம், அப்பொழுது அதை திருத்தமாக செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தார். தன் பார்வைக்கு சரியானபடி குயவன் தன் பார்வைக்கு சரியானபடி அந்த கெட்டு போன பாத்திரத்தை வேறு பாத்திரமாக வணைந்தார். வணையட்டும் நம்மை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல நான் அழுத்தி சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய தேவன் ஒரு நல்ல குயவன், ஒரு குயவனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் அவருடைய கரத்திலே களிமண்ணை போல இருக்கிறோம். ஒரு விஷயம் பின்னணியை சொல்லிவிடட்டுமே. ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரு, நீங்கள் என் கையில களிமண்ணை போல இருக்கிறீர்கள், அந்த களிமண்ணுக்கு செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு. சோ ஜீவனுள்ள தேவனை விட்டு அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்து கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கைவிட்டு கண்டபடி வாழ்ந்து இஷ்டப்படி வாழ்ந்து தேவனை விட்டு தூரமாய் போன்ற ஜனங்கள், பின்மார்க்கமா போன ஜனங்களை ஆண்டவர் அந்நிய ராஜாக்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேலை அசிரியருடைய கையிலும், யூதாவை பாபிலோன் ராஜாவுடைய கையிலும், கல்தேயருடைய கையிலே ஒப்பு கொடுத்தாரு. அங்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஜனங்களை பார்த்து சொன்னாரு, நீங்க கெட்டு போன பாத்திரம் போலதான் இருக்கிறீங்க, ஆனாலும் நான் உங்களை தள்ளிவிடல, ஆனாலும் நான் உங்களை உரைக்க இல்லை, நான் இன்னும் உங்கிடத்துல பொறுமையாக இருக்கிறேன், இன்னும் உங்கிடத்துல அன்பாக இருக்கிறேன், ஆகவே உங்களை வேறே பாத்திரமாக நான் வணிய விரும்புகிறேன், என் பார்வைக்கு சரியானபடி உங்களை வணிய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், நல்ல குயவனாகிய நம்முடைய தேவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், நான் விரும்புகிற பாத்திரமாக உன்னை வணைய விரும்புகிறேன், நீ ஆயத்தமா? அருமையான தேவட பிள்ளைகளே, நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லோரும் தேவட பிள்ளைகள் எல்லோரும் தேவனுடைய கரத்திலே களிமண்ணை போல இருக்கிறோம், களிமண்ணை போல இருக்கிறோம். தேவன் நம்மை உருவாக்குகிற தேவன், இனி சொல்ல போனால் உடைத்து உருவாக்குற தேவன். நாம் எல்லாரும் வேற ஃபார்முல இருக்கிறோம், நம்முடைய ஒரிஜினல் சுபாவங்களோடு இருக்கிறோம், அல்லது நம்முடைய பிறவி குணங்களோடு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை தேவன், கெட்டு போயிருந்த நம்மை தேவன் தன்னுடைய பார்வைக்கு ஏற்ற சரியான ஒரு நல்ல பாத்திரமாக வணிய விரும்புகிறாரு. அதற்கு நம்மை நாம ஒப்புக் கொடுக்கணும். இதுதான் என் செய்தி சாராம்சமா. நம்மை குயவனுடைய கரத்தில், அந்த களிமண், அந்த குயவன் அதை வேறு பாத்திரமாக வணிய முற்படும் பொழுது அந்த களிமண் குயவனை பார்த்து சொல்ல, கொஞ்சம் போறப்பா, என்ன இப்படி வணையாது, என்ன கொஞ்சம் நோகுது, என்ன அப்படி வணையாது, இப்படி வன அப்படி எல்லாம் அந்த களிமண் சொல்ல. இன்னைக்கு அநேக களிமண் அப்படித்தான் சொல்ல நினைக்குதோ அறிய, நாம களிமண்ணை போல கத்தோட கரத்துல இருக்க, எனக்கு அப்படி செய்யாதேங்க ஆண்டவர், இப்படி செய்யாதேங்க ஆண்டவர், நான் அப்படி இருக்க விரும்புறேன், நான் இப்படி இருக்க விரும்புறேன், நான் அந்த ஊழியக்காரன் போல இருக்க, நான் இந்த ஊழியக்காரன் இருக்கவும், நான் இப்படி இருக்க விரும்புறேன், அப்படி இருக்க சொல்லி பல காரியங்களை குயவனுக்கு களிமண் சொல்ல ட்ரை பண்ணுது. நாம் அது எல்லாவற்றையும் ஒரு பக்கத்துல வச்சுட்டு அவர் தன்னுடைய பார்வைக்கு, குயவன் தன்னுடைய பார்வைக்கு சரியானபடி நம்மை வணையட்டும். ஐயா, ஒரே ஒரு வாழ்க்கை தானே, ஒரே ஒரு வாழ்க்கை. The life is a gift of God, absolutely. வாழ்வு என்கின்றது தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஈவு பாரு. மனுஷன் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற, அதுக்கும் நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரே ஒரு வாழ்வு தான், அது சீக்கிரமாக கடந்து போகிறது. சோ அந்த கடந்து போகிற வாழ்க்கையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் குயவன் நம்மை தன்னுடைய பார்வைக்கு சரியானபடி வணையறதுக்கு நம்மை அவருடைய பலிபீடத்துல வைப்போம், ஒப்பு கொடுப்போம். இயேசு இப்படித்தான் வாழ்ந்தார் இந்த உலகத்துல, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் இந்த உலகத்துல, ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலும் பல பரிசுத்தவான்களை பார்க்கிற, தீர்க்கதரிசிகளை பார்க்கிற, அவர்களும் அப்படித்தான் வாழ்ந்தார். நம்மையும் அப்படி வாழத்தான் பரம குயவனாக தேவன் அழைக்கிறார். God is calling us. தேவன் நம்மை அழைக்கிறார். தான் விரும்புகிற ஒரு பாத்திரமாக நம்மை வணைய அவர் வருவார். ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் இன்றைக்கு எத்தனை வருஷம் கணக்கு போடுங்க, அது உங்களுக்கு தெரியும். நான் ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக எத்தனை வருஷம் சரி, ஆனால் ஒருவேளை இத்தனை வருஷமும் நாம நம்முடைய விருப்பப்படி நாம வாழ்ந்திருக்கலாம், நம்முடைய இஷ்டப்படி நாம வாழ்ந்திருக்கலாம், நம்முடைய மனம் விரும்புறபடி வாழ்ந்திருக்கலாம். நமக்குண்ட ஒரு கொள்கை, நமக்குண்ட ஒரு திட்டம், நமக்குண்ட ஒரு விருப்பம், இவைகளையே நாம செஞ்சு கொண்டிருந்தா குயவன் நம்மை வணைய முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்கணும். ஒரு கட்டத்துல யூதர்கள் சொன்னாங்க, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கணும். அதுல ஒரு பெருமை அவங்களுக்கு. அது வர ஒப்பிட்டார் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்றதுல அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை இருந்தது. ஆண்டவர் இயேசு அவங்களை பார்த்து சொன்னாரு, சரிதானப்பா, நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள் சரிதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்கள் ஆபிரகாம் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாம் செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீங்களே. அப்ப நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இராதபடியால் ஆபிரகாம் செய்த கிரியை நீங்க செய்யாம இருக்கு. சொல்றது புரிஞ்சு கொள்றீங்களா? இயேசு சொன்ன வார்த்தை. அது போல நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு பிள்ளைகளாக, தேவனுக்கு பிள்ளைகளாக இருந்தால், இயேசு நடந்தபடி அவர் வாழ்ந்தபடி நாம் வாழணும். ஐ திங்க் 1 John 2:7 நான் நம்புறேன், 6-7 பார்த்தா, அவருக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். I was shaking by the word, breaking our heart because of the word of God. அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். அர்த்தம் என்ன? இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தது போல அவருக்குள் இருக்கிறேன், அவரோடு வாழுகிறேன். தேவனோட பிள்ளை என்று சொல்றவர்கள் அவர் வாழ்ந்தபடி நாம வாழணும். நமக்குண்ட ஒரு கொள்கை, நமக்குண்ட ஒரு திட்டம், நமக்குண்ட ஒரு விருப்பம், நமக்குண்ட ஒரு ஆசை, நமக்குண்ட சோ அண்ட் சோ அப்படி இருக்குமாக இருந்தால் குயவன் தேவன் நம்மை வணைய முடியாது. நான் ஒண்ணு கேட்கிறேன், சரி இன்னொரு பக்கத்துல பாப்போமே, நம்முடைய விருப்பப்படி நாம வாழ்றோம்னு வைங்க, நாம எங்க போகணுமோ போறோம், எதை செய்ய விரும்புறோமோ செய்யறோம், எதை அனுபவிக்கணுமோ அனுபவிக்கிறோம், எதை சாப்பிட சாப்பிடுறோம், எதை போடணுமோ போறோம், எதெல்லாம் அங்க கையில காக்கல மூக்கல காலையில எல்லாம் போடுறோம், சரி முடிவு என்ன? பட் தென் திங்க், சொல்றது கொஞ்சம் யோசிங்க. ஒரு காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. தி எண்ட் இஸ் பெட்டர் தேன் த பிகினிங். தொடக்கத்தில் பார்க்க முடிவு நல்லது. இதை நான் இன்னைக்கு அழுத்து சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளும் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் நம்முடைய முடிவு தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கும். ஆரம்பம் என்று ஒன்று இருக்குமாக இருந்தால் கேளுங்க, நீங்க எல்லாம் புத்தி உள்ளவர்கள் எனக்கு தெரியும், தொடக்கம் அல்லது ஆரம்பம் என்று ஒன்று இருக்குமாக இருந்தால் முடிவு என்று ஒன்று இருந்தே ஆகணும். டேக் எனி திங் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் எதை ஒன்று எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பறவைகளை எடுங்க, மிருகங்களை எடுங்க, நீர்வாழ் ஜந்துக்களை எடுங்க, சோ எல்லாவற்றுக்கும் ஒரு தொடக்கம் இருக்குது, ஒரு முடிவும் இருக்குது, ரைட், ஸ்தோத்திரம். சரி, அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு இந்த வானத்தையும் பூமியை எல்லாம் பார்க்கிறோமே, அழகான வானம் பூமி எல்லாம் இருக்குது பார்க்கிறோமே. வேதம் என்ன சொல்றது, ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலே இந்த உலகத்தின் பூமியின் ஆரம்பத்தை தொடக்கத்தை குறித்து சொல்லுது. பட் வெளிப்படுத்த விஷயத்தை கடைசி அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது உலகத்தின் முடிவை குறித்து சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகம் என்றென்றைக்கும் இருக்க போறது அல்ல, இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. Keep in your mind what I am saying. I speak the truth. I know what I preach. இந்த அழகான உலகம் அழிந்து போகும். ஏனென்றால் புதிய வானம் புதிய பூமி உண்டாக வேண்டும், உருவாகும். இந்த வானத்தை இப்ப இருக்கிற வானத்தையும் பூமியை உண்டாக்கின அதே கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் தான் இதை ஒரு நேரம் வரும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி இல்லாமல் அழித்து போடுவார், ஒழித்து போடுவார். அப்ப புதுசாக ஒன்று உருவாக வேண்டுமாக இருந்தால் இருக்கிற பழசு என்ன செய்யணும், இல்லாம போகணும். Is it true or not? இருக்கிறது ஒன்று அப்படி இருக்கும் பொழுது புதுசாக என்ன கொண்டு வர முடியாது இல்லையா? ஆகவே இப்ப இருக்கிற இந்த உலகம் வானம் பூமி எல்லாம் அழிந்து போகும். பிற்பாடு புதிய வானம் புதிய பூமி தோன்றும். அதுல புதிய எருசலேம் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறாரு. அந்த எருசலேம் தான் புதிய வானம் புதிய பூமிக்கு கேபிட்டலாக இருக்க போகிறது. அங்கேதான் தேவனுடைய பிள்ளைகள் வாசம் பண்ண போகிறார்கள். அந்த புதிய நகரத்தை குறித்தான் வெளிப்படுத்த விஷயத்துல வாசிக்கிறோம். அதன் வீதி எல்லாம் சுத்த புண்ணாக இருந்தாரா? சோ கவனிக்க என்ன தெரியுமோ, என்ன தெரியுமோ, இன்றைக்கு கோல்டுக்கு என்ன மதிப்பு இருக்குது பாரு, கையில கால கழுத்துல மேல உச்சில எல்லாம் போடுறான், தலையெல்லாம் போடுறான் பாருங்க. ஆனா புதிய எருசலேம் இல்ல, என்ன தெரியுமோ, கோல்டு ரண்டமை ஃபுட், பொன் நம்முடைய கால்களுக்கு கீழே, நகரத்தின் வீதி எல்லாம் சுத்த பொண்ணாக இருக்குது. அந்த வீதியில தான் தேவனுடைய பிள்ளைகள் நடக்கு. நான் ஒண்ணு கதை சொல்லல, கற்பனை இல்லை என்று சொல்லல. ஐ ஸ்பீக் த ட்ரூத். நீ அடைய போகிற ரட்சிப்பை குறித்து கவனமாகிரு. நீ அனுபவிக்க போற தேவ ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் குறித்து எச்சரிக்கையா இருக்கு. ஆகதான் விதத்தில் ஒரு ரட்சிப்புன்ற வேற பிரயாசப்படு, அதர்வைஸ் போராடு. எப்படியாவது உன் ரட்சிப்பை காத்துக் கொள்றதுக்கு போராடு, போராடு. உன் ஓட்டத்தை ஓடி முடி. என்னுடைய ஓட்டத்தை இன்னொருவர் ஓடி முடிக்க முடியாது. என்னுடைய ஓட்டத்தை நான் தான் ஓட முடியும். என் மனைவி எனக்காக ஓட முடியாது, என் பிள்ளைகள் ஓட முடியாது. என்னுடைய ஓட்டத்தை, எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நான் தான் ஓடி முடிக்கணும். ஆகவே முடிவு சம்பூர்ணமாக இருக்கு. நான் சொல்ல வந்த காரியம் ஒன்றால் தொடக்கம் என்று ஒரு ஆரம்பம் இருக்குமா இருந்தால் அதுக்கு முடிவு இருக்க வேண்டியது அவசியம், அவசியமாக. சோ உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, முடிவு இருக்குன்னு சொன்னேன். அதுபோல ஒவ்வொரு மனுஷனுக்கும், ரைட், எனக்கும் உங்களுக்கும் கூட பிறந்த நாள் நமக்கு தெரியும், சோதரம். பட் நம்முடைய மரண நாள் நமக்கு தெரியாதபடி மறைவாகவே ஆண்டவர் வைத்திருக்க, அதற்காகவும் ஆண்டவருக்கு சோதரம். முடிஞ்ச பிறகு சொல்றேன், எனக்கு அறிவான தேவட பிள்ளைகளை நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. நான் சொல்ல வார்த்தை என்னவென்றால், நம்முடைய முடிவு தேவனுக்கு முன்பாக செம்மையானதாக, நம்முடைய முடிவு தேவனுக்குள்ள சமாதானமாக இருக்கு. அப்படி இருக்கணுமா இருந்தால் தேவன் விரும்புறபடி நம்மை வணைய, நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய பாதத்திலே பலிபிடத்திலே போயவனே, நீ விரும்புறபடி என்ன வரை, என்னை மாற்ற, என் பழைய சுபாவங்கள் மாறட்டும். Let us change by the word of God. நம்முடைய attitude, நம்முடைய behavior, நம்முடைய lifestyle தேவனுடைய வசனத்தினால மாற்றப்படட்டும், மாற்றி அமைக்கப்படட்டும், ரிஃபார்ம் பண்ணப்படட்டும். சோ குயவன் வளைந்து கொண்டிருக்கும் பொழுது அது கையில என்ன சொல்லி கெட்டு போயிடுது, இப்ப அது வேறே பாத்திரமாக வரைய விரும்பின. உன்னையும் என்னையும் தேவன் தான் விரும்புற பாத்திரமாக வணைய விரும்புறார். அன்பான தேவன பிள்ளைகளே, நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தால், விருப்பமாக இருந்தால், கர்த்தர் நம்மை தனக்கு ஏற்ற பாத்திரமாக வணைவாரு. அப்படி இல்லை, நான் இருக்கிறபடித்தான் இருக்கப்பட்டு சொன்னார், தேவனாலும் ஒன்று செய்ய முடியாது. எனக்கு அருமையான தேவன பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்ல ஒரு குயவன். நம்மை வணையட்டும், நம்மை உடைத்து உருவாக்கட்டும். நம்முடைய வாழ்விலே இருக்கிற கரடு முரடான பகுதிகள் உடைக்கப்படும். நம்முடைய வாழ்விலே இருக்கிற பள்ள மேடுகள் செம்மனிடப்படும். நம்முடைய பாதைகள் தேவனுக்கு முன்பாக செம்மையாகணும். அதற்கு சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. அதைத்தான் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப என்ன கவனிங்க, இப்ப தேவன் விரும்புகிற பாத்திரமாக நாம இருக்கணும். சரி, இதை குறித்து திமோத்தேயுக்கு எழுதிய நிருபத்தில் பார்க்கும் பொழுது இப்படியாய் சொல்லப்படுறது. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், 2 திமோத்தேயு 2:20-21 படிக்கிறீங்களா? 2 திமோத்தேயு 2:20-21 நாம் வாசிக்க கேட்போம். கனத்துக்குரிய பாத்திரம். இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, இதுல 3 விதமான பாத்திரங்கள் குறித்து சொல்லப்படுது. 1, பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். 2, உபயோகமான பாத்திரம். 3, ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். நல்லா கவனிங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், உபயோகமான பாத்திரம், ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். இப்படிப்பட்ட பாத்திரம் தான் தேவனுடைய பார்வையிலே கனத்துக்குரிய பாத்திரம். It's an honorable vessel or useful vessel. Are you going to be or not? It is up to you. Governing it. Governing it. இங்க 3 விதமான பாத்திரம். எங்கே? ஒரு பெரிய வீட்டிலே, தேவனுடைய சபையிலே, தேவனுடைய வீடாகிய சபையிலே பற்பல பாத்திரங்கள் இருக்கத்தான் செய்து, அதை தேவனே செய்கிறாரு. எந்த பாத்திரம் எங்க இருக்கணும்னு அவருக்கு தெரியும், எது எந்த இடத்துல வைக்கணும் என்று அவருக்கு தெரியும், அது அவரே செய்கிறாரு. அதற்கு நாம இடம் கொடுக்கணும், அதற்கு நாம விட்டு கொடுக்கணும். இப்ப என்ன கவனிங்க, உங்களோட வீட்டில பல விதமான பாத்திரம் இருக்குது இல்லையா? ரைட். ஹலோ, வீடு வாசல் வறுமையா இருக்கு, இங்க வீடெல்லாம் பாத்திரங்களால நிரம்பி வழியுது, எந்த எங்க வைக்கிறதுக்கு இடமில்லை என்ற நிலைமைக்கு இருக்குது. தோத்திரம். ரைட். இப்ப என்ன கவனிங்க, எந்த பொருள் வீட்டுல ஒரு பாத்திரம், அது எங்க வைக்க வேண்டும் நீங்க தானே டிசைட் பண்றீங்க, அம்மாவோ அல்ல அப்பாவோ, குடும்பத்துல யாரு லீட் பண்றாங்கோ, அதை எந்த பாத்திரத்தை எங்க வைக்கணும் அவங்க தான் டிசைட் பண்றாங்க. இப்ப நான் வந்து கேக்குறேன், கிச்சனுக்கு இருக்கிற சட்டியை கொண்டு வந்து ஊன் சிம்மருக்கு வைப்பீங்களோ, வச்சா அது வடிவா இருக்கும், யோசிச்சுப்பா. அல்லது கூட்டுற தும்பு தடியை கொண்டு வந்து என்ன லிவிங் ரூமுக்குள்ள வைப்போம், வடிவா இருக்கு வைப்போம். அப்ப நமக்கு அறிவு இருக்குது இல்லையா? ஒரு வீட்டுல எந்த பாத்திரம் எங்க வைக்கப்படணும் நமக்கு புத்தி இருக்குது இல்லையா, அறிவு இருக்கு. அப்ப அதை அது அந்தந்த இடத்துல வைத்து நாம வாழ்றோம், இயக்கிறோம், நடத்துறோம். So exactly like that. சபை என்கின்றது தேவனுடைய வீடு. அந்த வீட்டிலே எந்த பாத்திரத்தை எங்க வைக்கணும் அவர் சித்தம் கொண்டு அந்தந்த பாத்திரத்தை அங்கங்க வைக்கிறார். இப்ப கிச்சனுக்கு இருக்கிற பாத்திரம் கேக்குது, ஊன்சிமருக்கு இருக்கிற பாத்திரத்தை பார்த்து அங்க கேஸ் எடுத்துருவோம். அந்த கபட்டுகளை வடிவுக்கடி சில பொருட்களை வச்சிருக்கமே இருக்கிற, அப்ப அந்த கிச்சனுக்கு இருக்கிற பாத்திரம் பூன்சிமா இருக்கிற பாத்திரத்தை பார்த்து, யோ நீ என்ன நடுக்க அங்கேயே இருக்கிறாய், நீ வந்து இங்கே இரு, நான் வந்து அங்கே இருக்கிறேன் அப்படி என்று கேட்டு அது சண்டை பிடிக்க, அல்லது அந்த பாத்திரத்தை இடத்த இந்த பாத்திரம் இச்சிக்கவும் மாட்டேன். வீட்டஜமான எங்க வச்சாரோ அங்க நான் இருக்கேன். நான் ஒரு தும்பு தடியா இருந்தா கூட்டிதான் இருக்கணும், அதே எடுத்துக்குமே தயட்டு. டீ குடிக்கிற கப்பன்னு சொன்னா காலம் முழுக்க கப்பா தான் நான் இருக்கணும் சொன்னா இருந்துட்டு போகட்டுமே. எஜமான குரூப் என்னவோ தன்னுடைய சித்தப்படி தன்னுடைய பார்வைக்கு சரியானபடி நம்மை வணியட்டுமே. இல்ல நான் அப்படித்தான், நான் கிச்சனுக்கு இருக்க மாட்டேன். தாத்திரன் எல்லாரும் விசிட் பண்ண வாரதான் கிச்சனுக்கு வாராங்க, எங்க இருக்கிறான் வந்து ஊன்சிமருக்கு, எல்லாரும் பார்க்கத்தக்க விதமாக நான் எங்க இருக்கணும், ஊன்சிமருக்கு இருக்கணும். தும்பு தடி சொல்லுது, கூட்டு தொடைப்ப சொல்லுது, என்ன கொண்டு போ பை அங்கே நாம வைப்போமா. சோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, எஜமா எந்தெந்த பாத்திரத்தை எங்கெங்க வைக்கணும் தன்னுடைய வீடாகிய சபையில எங்கெங்க வைக்கணும் அவர் விருப்பம் சித்தம் கொண்டாரு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், கவனிங்க கவனிங்க கவனிங்க. ரைட். ஐ ஸ்பீக் த ட்ரூத். நல்லா கவனி, தேவனுடைய வீட்டிலே, லிசன் டு மீ, தேவனுடைய வீடாகிய சபையிலே ஊழிய ஸ்தானத்துக்கு அல்ல, ஊழிய உண்மைக்கு தான் வெகுமதி. இந்த உண்மையை தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எனக்கு சேர்ந்துதான் காலம் முழுக்க என்ன கூட்ட சொல்லி கத்த சொல்லிப்பா சுரந்தாட்டி போய் காலம் முழுக்க அதை சேர்ந்துக்கிட்டா அதன் கொஞ்சம் பிரச்சனை இல்லாத ஊழியம். ஒருத்தர் சண்டைக்கு வர மாட்டாங்க, அது கூட்டுற ஊழியத்துக்கு இங்கதான் மதிப்பு இருக்குது. அதை குறிச்சு எல்லாம் சொல்றாங்களே தோத்திரம். ஆனா இங்க முன்னுக்கு நிக்கணுமே பிரசங்கம் பண்ற கூடிய சொன்னா என்ன எல்லாரும் பாக்குறாங்க, பீப்புள் எல்லாம் பாக்குறாங்க, கேட்கறாங்க, நம்ம பாக்குறாங்க. அப்ப அதுக்கு தான் மதிப்பு இருக்கு. பட் நான் உங்களுக்கு சொல்றேன், தேவோட வசனத்தின்படி, தேவோட வார்த்தை. இன்றைக்கு ஆண்டவர் என்ன பார்த்து நிறுத்து போட்டு சொன்னா, தேவனுக்கு முன்பாக சொல்றேன், மனப்பூர்வமாக நான் அதை செய்ய ஆயத்தமா இருக்கு. ஏனென்றால் தேவனுடைய வீட்டில எந்த ஒரு பணியும் எந்த ஒரு ஊழியும் குறைவானது அல்ல. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழிய ஸ்தானத்துக்கு அல்ல, ஊழிய உண்மைக்கு தான் தேவனிடத்தில் வெகுமதி என்பதை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. ஆதாரம் என்ன? நல்லது, உண்மையும், உத்தமமான ஊழியக்காரன். ரைட். மத்த 25 அதிகாரத்தில் 41 வசனத்தில் பார்க்கிறோம் இல்லையா, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே உன் எஜமான சந்தோஷத்தில் பிரவேசி. மட்டுமல்ல, இப்படி 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, மோசே குறித்து சொல்லும் பொழுது, மோசே என்னுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன். In every corner of the church he is so faithful. What a beautiful witness has given by the Lord about Moses. ஊழியத்திலே உண்மையாக இருந்தா தேவனே அவனை குறித்து சாட்சி சொல்கிறார். நல்லதொரு பாத்திரம். ஏனென்றால் மோசே தேவனால வணையப்பட்ட ஒரு பாத்திரம். அவர் இஷ்டப்படி வாழ்ந்தார். 40 எகிப்தில அவரை வெளியில கொண்டு வந்து வனாந்தரத்துல வச்சு அந்த பாத்திரத்தை உடைச்சு அவட்ட கொலவரை எல்லாத்தையும் அகட்டி அவரை கொஞ்சம் பார்வனுக்கு அடுத்தவனாக இருந்த அந்த ஸ்தானத்தை அவட்ட மைண்ட விட்டு எடுத்து இப்ப ஆடு மேய்க்கிறவன் ஸ்தானத்துக்கு மேல இருந்தவனை கீழே கொண்டு வந்து வச்சு இப்ப மேன்மையான ஊழியத்துக்கு அந்த மகிமையுள்ள ஊழியத்துக்கு அந்த பாத்திரத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? வணைந்தாரு. மோசையும் அதுக்கு முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படிதான் மறந்து கொண்டு நின்றாரு. வேற வழியில கடைசியா சரண்டர் பண்ணிட்டார். ஆண்டவரை உங்க சித்தப்படியா ஒரு அவனை போல ஒரு தீக்கதர்சியை நம்ம பழைய ஏற்பாட்டுல அவனை போல அற்புதம் செஞ்சது யார்? வண்டபன். நான் உன்னோடு கூட இந்த செய்யற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்றார் ஆண்டவர். அது போல உன்னை கூட செஞ்ச காரியம். அருமையான தேவன் பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. தேவன் நம்மை வணையட்டும். சோ தேவனுடைய வீடாகிய சபையிலே ஒரு மனுஷனை ஒரு பாத்திரத்தை எங்க வைக்கணும் விரும்புறாரோ அங்க என்னையும் உங்களையும் எந்த ஊழியத்துல ஆண்டவர் வைக்கிறாரோ அந்த ஊழியத்துக்கு நம்ம உண்மையாக இருந்துறோம். நான் திரும்பவும் சொல்றேன், ஊழிய ஸ்தானத்துக்கு அல்ல ஆண்டவரிடத்துல வெகுமதி, ஊழிய உண்மைக்கு தான் தேவனிடத்துல வெகுமதி என்று திரும்ப 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 அடிச்சு. இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத். எந்த ஊழியத்துல எந்த பணியை கொடுத்தாலும் சபையில எந்த இடத்துல என்ன வச்சாலும் சில ஊழியங்கள் வெளிப்படையாக இருக்குது. சரி, இன் அதர் வேர்ட்ஸ் மறுபக்கத்தில் பாரு, சபை என்கின்றது ஒரு சரீரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது இல்லையா? இப்ப கண் அங்கே இருக்கணும், மூக்கு அங்கே இருக்கணும், கை கால அங்கே இருக்கணும், ஆண்டவர் தானே வச்சாரு. நாமளா வச்சோம்? உங்க கண்ணு இருக்கணும், நீங்களா வச்சீங்க? இன்னைக்கு நான் சொன்னது போல மூக்கு இருக்க இடத்துல காது வந்தா கட் பண்ண பண்ணி பாருங்க எப்படி அழகாக இருக்கும் சொல்லி. யூ நோ வை? தேவ மனுஷனை தேவ சாயலாக படைத்திருக்கிறார். வியர் தி இமேஜின் ஆஃப் காட். நாம் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு கண் இருக்குது, ஆண்டவருக்கு வாய் இருக்குது, ஆண்டவருக்கு கை இருக்குது, ஆண்டவருக்கு இருதயம் இருக்குது. இதெல்லாம் வேதத்துல நாம பார்க்கிறோம், படிக்கிறோம். தன்னை போல தன்னுடைய சாயலாக நம்மை படைத்தார். ஆகவேதான் தேவனுடைய படைப்பில் இந்த வானம் பூமி சகல எல்லா படைப்பிலும் பார்க்க மேன்மையான படைப்பு, அதி உன்னதமான படைப்பு மனுஷன் தான் என்று சத்தியத்தபடி நான் உங்களுக்கு சொல்றேன். பிகாஸ் ஏனென்றால் மனுஷன் தேவ சாயலாக படைக்கப்பட்டது. வேற எந்த சிருஷ்டிப்புக்குள்ளேயும் தேவனுடைய சுவாசம் இல்லை. ஆண்டவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆதாமுக்கு அவர் ஜீவ ஆத்மாவான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அறுவரி ஏன்னா ஆதாம படிச்சுட்டு பார்த்தா அவங்க அப்படியே நிக்கிறான் பாருங்க. ஏன்னா இயக்க முடியும் இல்ல, அப்படியே நிக்கிறான். பிற்பாடு ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை அவனுக்கு ஊதினாரு. அவன் ஜீவ ஆத்மாவான். ரைட். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் தேவன் கொடுத்த சுவாசம் இருக்குது. இன்னைக்கு லைட் பத்துது பாருங்க, காணும் என்ன? அங்க சுவிட்ச போட்டா இது பத்துது. ரைட். அதை போனாட்டா இது பத்தாது. அப்படின்னா ஒரு கனெக்ஷன் அதுக்கு மிதுக்கும் இருக்குது இல்லையா? அந்த கனெக்ஷன்ல தான் இது இயங்குதுன்றது புரியுது இல்லையா? இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், நம்மட ஹார்ட்டுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது? இது தப்பாமல் டக்கு 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 டக்குன்னு அடிச்சுட்டே இருக்குது. தொட்டு பாருங்க, கையை வச்சு அடிக்கதோ அடிக்காட்டா நீ அவுட்டு. அது நமக்கு தெரியுமே. இது அடிச்சுட்டே இருக்குது. இதுக்கு ஏதாவது வயர் கனெக்ஷன் இருக்குதோ? இருக்குதோ? இல்ல. ஆனா அது அடிச்சுட்டே இருக்கு. தங்கா அவர் கொடுத்த சுவாசம் உள்ள இருக்குது. நாம புக்கு புக்கண்டு சுவாசிச்சுட்டே இருக்கு. அப்படிதான் தானிய சொன்ன ராஜாவை பார்த்து, உண்ட ஜீவ சுவாசத்தை தன் கையில வச்சிருக்கிற மறந்துட்டே. அருமையான தேவடைய பிள்ளைகளே, தேவடைய வீடாக சபையானது சிறந்தப்பட்டிருக்கு. ஒரு அவயவம் எங்க இருக்கு? அதை விட வெளியில் இருக்கிற அவயம் உண்டு, உள்ளே இருக்கிற அவயம் உண்டு. இதெல்லாம் உங்களை தெரிந்த விளங்குப்படுத்திக் கொண்டு காண. வெளியில் இருக்கிற அவயத்துக்கு மதிப்பு அதிகம். அந்த மூக்க பாடுறா, இவற்ற கண்ணை பாடுறா, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் கேட்டிருக்க பார்த்து அவைதான் என் கண்ணேன்றமே. பிள்ளைகளை பார்த்து என் கண்ணே அப்படின்னு. ஏன்னா கண் அவ்வளவு முக்கியமானது. கண்ணானது சரத்துக்கு விளக்காக இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார். ரைட். நீ எங்களோடு கூட வந்தா வனாந்தரத்தில் எங்களுக்கு கண் போல இருப்பாய் என்று மோசே சொன்னாரு, அருமையான தேவட பிள்ளைகளே, தண்டாய் கவனிங்க, தண்டாய் கவனி, எந்தெந்த உறுப்பை எந்தெந்த அவயவத்தை எங்கெங்க வைக்கணும் விரும்புறதோ அங்க வச்சேன். சோ இப்ப நான் சொல்ல வர காரியம் என்ன, தேவன் நம்மை வணைகிறவர், தான் விரும்புறபடி நம்மை வணைய, தான் நம்மை எங்க வைக்கணும் விரும்புறாரோ அந்த இடத்துல முறுப்புறுப்பு இல்லாம முரட்டாட்டம் பண்ணாம. சி இப்ப அந்த பாத்திரத்தை குயவம் மனிஞ்சுட்டே இருக்கிறான் பாருங்க, அதுகிட்ட நிறுத்து 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 நிறுத்து, இது போதும், இதோட நிறுத்து அப்படின்னு ஏதாவது சொல்லுமா? இல்ல, அவன் விரும்புற அளவுக்கு அது வரைஞ்சிருக்கும், வரைஞ்சி ஒரு வடிவம் கொடுத்து அதை எடுக்கும் வரைக்கும் செய்து. அது போல நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஊழியம் வட்டவர் எதிர்த்து நம்ம எங்கெங்க ஆண்டவர் வச்சாரோ அந்தந்த இடத்துல இருந்து பொறுமையோடு உண்மையோடு தேவனுக்கு பிரியமாக தேவ பலத்துல நம்முடைய ஊட்டத்தை ஓடி முடிக்கணும், நம்முடைய பொறுப்பை நம்முடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்றி பிடிக்கணும் என்று இந்த தேவ வார்த்தைகளை இன்றைக்கு தேவ சபையில கர்த்தராக இயேசு நாமத்திலே நான் அறிவிக்கிறேன். இவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாம விடலாம். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், தன் ஜனத்தை பார்த்து மரணத்தின் ஜீவனே உனக்கு முன்பாக வைக்கிறேன் நீ தெரிஞ்சு கொள்ளார். ரைட், இப்ப தெரிந்தெடுப்பு நம்மளை பொறுத்தான், தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாதும் நம்மை பொறுத்து. ஆனா முடிவு முக்கியம், ஆரம்பத்தில் பார்க்க முடிவு முக்கியம். ஆகவே அருமையான தேவட பிள்ளை, நன்றாக கவனிங்க, கர்த்தர் நம்மை வணைகிறவராக இருக்கிறாரு, தனக்கு ஏற்ற பாத்திரமாக தன்னுடைய பார்வைக்கு சரியானபடி நம்மை வணையிட்டோம். அப்ப புதிய பாட்டுல திமோத்தேயு நிருபத்தில் நாம் என்ன வாசித்தோம், மூன்று விதமான பாத்திரத்தை குறித்து நாம பார்த்த ஒன்று பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், உபயோகமான பாத்திரம், ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம், இது கனத்துக்குரிய பாத்திரம். ரைட், இப்ப முதலாவது பாத்திரம் எப்படி இருக்கணும், இப்ப குயவன் வணிகிற பாத்திரம் நாம தான் அந்த பாத்திரம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது பண்ண கவனிங்க, பாத்திரம் எப்படி இருக்கணும் என்றால் முதலாவது பாத்திரம் பரிசுத்தமா இருக்கணும். ஒரு பழுத்த தேவ மனிதன் சொன்ன ஒரு வார்த்தையின் மனசுல ஆழமா பதிஞ்சது, அது என்னண்டா சொல்றாரு, பரிசுத்த பாத்திரம் தேவனுடைய கரத்துல பயங்கரமான ஆயுதம் என்ற. ஐ செய்தே பரிசுத்த பாத்திரம், பரிசுத்த மனுஷன் தேவனுடைய கரத்துல பயங்கரமான ஒரு ஆள், பரிசுத்தம் இல்லாத ஒரு பாத்திரத்தை, பரிசுத்தம் இல்லாத ஒரு மனுஷனை தேவன் பயன்படுத்த முடியாது, பாவிக்க முடியாது. மேபி எனக்கு திறமை இருக்கலாம், எனக்கு ஆற்றல் இருக்கலாம், அல்லது பலவித வருஷ அனுபவங்களும் இருக்கலாம், ஒருவேளை மக்கள் மத்தியில மதிப்பும் இருக்கலாம். ஆனா ஆனா அசுத்தமான ஒரு பாத்திரத்தை தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று தேவ சன்னிதானத்தில் நிற்கிறது தான் உங்களை சொல்றேன். என்னை தேவன் பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால், பாவிக்க வேண்டுமாக இருந்தால், தேவனுடைய வசனத்தின்படி அவருக்கு ஏற்றபடி நான் பரிசுத்தமாக வாழணும். உங்களையும் தேவன் பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் தேவன் சொல்றபடி பரிசுத்தம் உள்ள பாத்திரங்களாக இருக்க நம்மை நாம ஒப்புக் கொடுக்கணும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாத ஒரு பாத்திரத்தை தேவன் பயன்படுத்த மாட்டார். இப்ப தேவனுடைய கரத்துல ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தை ஆண்டவர் பாக்குறாரு, எஜமா பாக்குறாரு, அது எப்படி இருக்குன்னு பாக்குறாரு, சுத்தி சுத்தி அதை பாக்குறாரு, என்ன பண்ணதா அதுல அழுக்கு இருக்குது, அசுத்தம் இருக்குண்டா, அந்த பாத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்துவாரோ? பழைய ஏற்பாட்டு காலத்துல திராட்சை ரசம் குடிப்பார்கள் ராஜாக்கள், அதற்கு என்று சில வேலைக்காரன் இருந்தான், ஆறு நெகேமியா அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் செய்தார், ராஜாவுக்கு பான பாத்திரம் கொடுக்கிற ஊழியத்தை, அது ஒரு மகிமையான ஊழியம், அது வேற அந்த குடித்தை செய்தார். இப்ப அந்த பாத்திரத்துல அதுல ஏதாவது ஊத்த இருக்குமா இருந்தால், அதுல ஏதாவது அசுத்தம் இருக்குமா இருந்தால் ராஜா அதை பாவிப்பார். கணக்கு வேணாம், நீங்க நீங்க குடிக்கிற கப் எடுங்க, கிளாஸ் எடுங்க, அதுல ஏதாவது ஊத்த இருந்துட்டா அசுத்தம் இருந்துட்டா அதை குடிப்பீங்க. என்ன இது, பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளை விட்டு பாருங்க, பார்ப்பாங்க, கிளாஸ் எடுத்த அதை இருக்க பார்ப்பாங்க, அதுக்கு ஏதாவது இருக்கும், ஒருவேளை நாம அப்படின்னு தெரியாது, அதுல ஏதாவது ஒண்ணுதான் இந்த பையன் சொல்றேன், மனுஷனுக்குள்ளே இந்த அறிவு இருக்குதுண்டா, இப்படி இருக்குண்டா, பாவத்தையே பார்க்க கூடாத தெய்வம் அல்ல, பரிசுத்த தெய்வம். அவர் ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை பயன்படுத்தணுமாக இருந்தா அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கு. கவனிங்க, நாம் ஒருவரும் பிறப்பால பரிசுத்தமானவர்கள் அல்ல, நாம் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறோம் ஒன்று. இரண்டாவது, நம்மாலே நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணவும் முடியாது, இரண்டையும் நாம் விளைக்கொள்ளும், நம்மாலே நம்மை பரிசுத்தம் பண்ண முடியாது, நம்ம பிறப்பாலே பரிசுத்தமாக பிறந்தவர்களும் அல்ல, நாம பாவியாக பிறந்தபடியால் பாவம் செய்கிறோம் என்பது எல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ பின்ன கவனிங்க, இப்ப நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ள வாசமா இருக்கு, ஒன்று கொலசியர் 1:27 படி கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையால் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவது அந்த ரகசியம், குறைந்தர்கள் எழுதப்பட்டிருக்கபடி உங்களுடைய ஆலயம் பரிசுத்த ஆவியினர் தங்கிற ஆலயமாக இருக்கிறது என்று அறியுகிறோம். தேவன் ஆவியாக அதரிசனமான தேவனாக நமக்குள்ள இருக்கிறார். ஏன் இருக்கிறார், ஏன் நமக்குள்ள வாசமா இருக்கிறாரு? நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்த ஆவியா. இப்ப சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு மனுஷன் பரிசுத்தமாக. சோ பரிசுத்த வாழ்வுக்கு அடிப்படை தேவனுடைய வசனம் தானே. எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம கை கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்வில நாம பரிசுத்தமாக இருக்க முடியும். பரிசுத்தம் என்கிறது நம்முடைய புத்தியின் அடிப்படையில நாம வாழ்ந்தது அல்ல, நம்முடைய அறிவின் அடிப்படையில கீப்ப பண்றதும் அல்ல, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை நாம கை கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் நாம் பரிசுத்தமாக வாழ்றோம். ஆகவே தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்றோம், பரிசுத்தமாக வாழ்றான், பரிசுத்தமாக வாழ்றோம், தேவனுடைய வார்த்தையின் ஒவ்வொருவரும் நாம தேவனுக்கு ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக இருக்கணுமா இருந்தால், இன்னும் ஒரு படிப்பில போய் கடத்தக்கூடிய பாத்திரமாக இருக்கணுமா இருந்தால், நாம பரிசுத்தமான பாத்திரமா இருக்கணும். நம்ம பரிசுத்தமா இருக்க மாட்டார் நம்மை ஆண்டவருக்கு குயவனுக்கு ஒப்பு ஆண்டவரை வனை. என் வாழ்வில இருக்கிற அசுத்தங்கள் நீங்க, என் வாழ்வில காணப்படுற பள்ள மேடுகளை அகற்றி என்னை செப்பனிடுங்க, என்னை பரிசுத்தப்படுங்க. இப்படியான ஜெபத்தை நாம தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். என்ன சொல்றத கேளுங்க, ஒரு சொல்ற கேளுங்க. சாகும் வரைக்கும் சில ஜெபங்களை நாம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? சாகும் வரைக்கும் நமக்கு பாவத்தோடு போராட்டம் உண்டு. மாமிசத்துல இருக்கு நாள் வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. எனக்கு பெரிய பிரச்சனை என்ற மனசாட்சியோட தேவனுக்கு முன்பா சொல்றேன். நான் இதை கன்சோலிங்க சொல்லல அல்லது மிகப்படுத்த, வேத சொல்றபடி நம்முடைய மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்த. தேவனுடைய வார்த்தையை நாம மீறும் பொழுது, தேவனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, பேச்சிலையோ சரி நடக்கையிலையோ சரி அல்லது தவறான நோக்கத்தோடு ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் சரி, நம்முடைய மனசாட்சியில ஒரு அழுத்தம் அல்லது ஒரு அடையாளம் இருக்கத்தான். அப்படி இல்லைண்டா உன் மனசாட்சி செத்து போய் கிடைக்குன்னு சொல்றேன். இனி ஒரு படி மேல போகட்டும், கோவிச்சுக்குள்ள மனசாட்சியே இல்லைன்னு சொல்றேன். சில நேரத்துல சில இரும்பு இதயங்கள் சில மனுஷர்கள் செய்யற காரியங்களை நான் பார்க்கும் பொழுது என்ன சொல்றேன் தெரியுமா? டா, இந்த மனுஷனுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்றோம். அப்படி நீங்க சொல்லியிருப்பீங்களோ அல்லது நினைச்சிருப்பீங்களோ யோசிப்பாரு. இப்ப நம்மளோட மனசாட்சியை எப்பொழுது ஷாப்பா வச்சிருக்கோம்? குற்றமற்ற மனசாட்சி, நல் மனசாட்சி, இதையெல்லாம் பைபிள்ல நாம வாசிக்கிறோம். அது வேற. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ல வர காரியம் என்றால், பரிசுத்த பாத்திரம் தான் தேவன் பயன்படுத்துற பாத்திரம். இந்த பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்கவே முடியாது. நாம் இன்னும் பரிசுத்த வாழ்வில காலங்கள் போக போக, வருஷங்கள் போக போக, நம்முடைய பரிசுத்த வாழ்வில நாம வளரணும். வளர்ந்து வளர்ந்து எஜமானுக்கு லூக்கா 6:40 இயேசு சொன்னாரு, தேறின எவனும் தன் குருவ போல இருக்கிறான். நாம தேறி தேறி மாறி மாறி குருவாகிய இயேசு போல மாற வேண்டும் என்பதே பிதாவுக்கு நம்மை குறித்த சித்தம் என்பது நான் உங்களை சொல்ல வருகிறேன். முதலாவது, குயவன் வணியட்டும் ஒரு பரிசுத்த பாத்திரமாக தன் பார்வைக்கு ஏற்றபடி நம்ம வணைய விரும்புகிறேன். இரண்டாவது என்ன சொல்லப்பட்ட பாருங்க, தீமோத்தேயு அடுத்த இந்த பாத்திரம், இரண்டாவது பாத்திரம், உபயோகமான பாத்திரம். இட்ஸ் வெரி குட், நல்லா கவனிங்க, வெரி யூஸ்ஃபுல் வெசல், உபயோகமான பாத்திரம் அல்லது பயனுள்ள பாத்திரம். ரைட். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஹலோ, கொஞ்சம் கவனிங்க. உங்க வீட்டுல நீங்க பாவிச்ச கப் அல்லது சாப்பிடுற பிளேட் உடைஞ்சிட்டு வைங்க, என்ன செய்வீங்க? அதை பத்திரமா கொண்டு போய் உங்களுடைய கப்பட்டுக்குள்ள வைப்பீங்களா சொல்லுங்க? அது உடைஞ்சு போயிட்டுண்டா, சரி, என்ன செய்வோம்? தூக்கி கொண்டு போய் குப்பையில போட்டு. இப்ப ஒரு வசனம் வாசிங்க, கடன் நேரம் நீங்க வசனம் வாசிக்காம இருக்கீங்க. சங்கீதம் 31:12, சங்கீதம் 31:12, சீக்கிரம் படிங்க. சங்கீதம் 31:12, தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. அந்த செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டு போனான். இங்க ஒரு காரியத்தை கவனிங்க, செத்து போனவர்களைத்தான் எல்லாரும் மறப்பார்கள் இல்லையா? வாஸ்தவம் தானே. ஆனா இவர் என்ன சொல்றாரு தெரியுமோ? நான் உயிரோடு இருக்கும் பொழுது எல்லாரும் மறந்துட்டாங்க. ஹலோ, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டு போறேன். அவ இப்படி சொல்லிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உடைந்த பாத்திரம், எல்லாராலும் மறக்கப்பட்டு போனபடியால் நான் ஒரு உடைந்த பாத்திரம் போல இருக்கேன் புலம்புறாரு. யாரு? தேவனுடைய மனுஷனாகிய தாவி. நேரம் நம்ம கொஞ்சமா இருக்கப்படியால் சொர்க்க விரும்புறேன். இல்ல கவனிக்க என்னன்னா, தாவிது என்கின்ற ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்த விரும்பினார். ஆனா அந்த பாத்திரத்தை பயன்படுத்துறதுக்கு அதை, அந்த தாவிது என்கின்ற பாத்திரத்தை தேவன் வணைந்தார். தெளிவா சொல்ற, வணைந்து தனக்கேற்ற ஒரு பாத்திரமாக மாற்றி அவனை கொண்டு போய் இஸ்ரவேலின் சிங்காசனத்திலே அமர்த்தினார். உங்களுக்கு தெரியுமா, தாவீதுக்கு முன்னுக்கு இருந்த ராஜாவோ தாவீதுக்கு பின்னுக்கு இருந்த எந்த ஒரு ராஜாவும் தேவனால ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் அல்ல. பட் தாவீது மாத்திரம் பல வருஷங்கள் காடுகளிலும் மேடுகளிலும் திரிந்து உயிரை கையில பிடிச்சு கொண்டு பல வேதனைகள் சோதனைகளுக்குள்ள கடந்து சென்று அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேவன் அவனை உடைத்து தனக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக வணைஞ்சிருப்பார். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அவனை உபத்திரவுகிறனாலே ஆண்டவர் தனக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக வணைந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது எபிரேயர் நிருபத்தில், உபத்திரவத்தினால் ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசுவை பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக கண்டது. இயேசுவையே உபத்திரவங்களினால பூரணப்படுத்துறது பிதாவுக்கு பிரியமாக இருக்கின்ற, யோசித்து பாருங்க. சோ அதுபோல இதை சொல்ல நேரம், அதுபோல தாவீது என்கின்ற ஒரு பாத்திரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தினார். ஏனண்டா, இந்த தாவீதை தான் புறம் சொல்லுவாரு, என் தாசனாகிய தாவீது நடந்தது போல நீங்க நடக்கல அப்படின்னு அவனை தான் முன்மாதிரியாகவும் வச்சார் என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே இப்படியான ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் என்ன செஞ்ச, பனாந்திரத்தில் வச்சு பல வருஷங்களாக அவனை உடைச்சு அவனுடைய சுபாவங்களை மாற்றி தன் ஜனத்தை ஆளக்கூடிய ஒரு பக்குவமான நிலைமைக்கு கொண்டு வந்து என்ன செஞ்சாரு, நிறுத்தினாரு, சிங்காசனத்தில் வைத்தார். இப்ப ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல போற கவனி. இப்ப பாத்திரங்கள் உபயோகமாக இருக்கணுமாக இருந்தால் அந்த பாத்திரங்களை ஆண்டவர் வணையணும், அது செப்பனிடும். ரைட்? கவனி, தேவன் சில பாத்திரங்களை செப்பனிடுவதற்கு தனக்கு ஏற்ற பாத்திரமாக வணிகிறதுக்கு, அந்த வணிகிறது என்பது சில பாடுகள், சில சிக்ஷைகள், சில தண்டனைகளை தேவன் அனுமதிக்கிறார். வணை தனக்கு ஏற்ற பாத்திரமாய் தன் சித்தத்துக்கும் தன் திட்டத்துக்கும் ஏற்றபடி பயன்படுத்த சில பாத்திரங்களை தேவன் என்ன செய்யறாரு, வணைகிறாரு, அல்லது உடைத்து உருவாக்குறாரு. தடகவனி, இப்ப தாவீதை ஆண்டவர் உடைச்சு உருவாக்கினார். நான் சொல்றேன் கேளுங்க, அப்ப ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் தன்னுடைய சித்தத்துக்கு தகுதி உள்ளவனாக மாற்றுவதற்கு அதை வணைகிறாரு, உடைத்து உருவாக்குறாரு. சில சிக்ஷைகள் பாடுகள் தன்னை அனுமதிக்கிறார். உண்டு, மறுபக்கம் உண்டு இருக்கு. என்னண்டா மறுபக்கம் உண்டு இருக்கின்ற, அவனவன் தன் பாவத்தினாலே ஏற்படுகிற தண்டனைகள், சிக்ஷைகள், பாடுகளும் உண்டு. போத் சைட் யூ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சே. ஒன்று, நம்மை தகுதியான ஒரு பாத்திரமாக மாற்றுவதற்கு குயவன் ஆண்டவர் சில பாடுகள், சிக்ஷைகளை அனுமதிக்கிறாரு. இதை நாம் தாவீதர் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். சவுலுக்கு முன்பாக அவர் எந்த குற்றம் செய்யாதிருந்தும் பல பாடுகளையும் பல துன்பங்களையும் பல வேதனைகளையும் அனுபவித்தது, காடு மேடு அலைந்தது, உயிரை கையில் பிடித்ததுதான் உங்களுக்கு தெரியுமா. அங்க ஆண்டவர் அவனே செஞ்சாரு, வணைஞ்சாரு. ஆனா இதே தாவீது, நடக்கப்படுகே நான் சொன்ன இந்த காரியங்களுக்கு அடிப்படை, இதே தாவீது தேவனுக்கு விரோதமாக பத்திசவாடத்துல பாவம் செஞ்ச போது நடந்தது என்ன, நடந்தது என்ன, நடந்தது என்ன? கர்த்தர் அவன் பாவத்தை மன்னித்தார். வாய் ஏன்? அவன் மெய்யாக மனம் வருந்தி, மனம் வருந்தி மனம் திரும்பினான். இதை 51 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவன் மனம் திரும்புதலையும் அவன் மன வருத்தத்தையும் 51 சங்கீதம். சோ ஆகவே ஆண்டவர் அவனை மனப்பூர்வமாக மன்னித்தார். ஆனால் அவர் நீதி உள்ளவராக இருக்கப்படியால் சில சிக்ஷைகளின் தண்டனைகளையும் தாவீது அதுக்கு பிற்பாடு அனுபவிக்க வேண்டியிருந்தது. ரைட்? கவனி சொல்ற கேளு, நல்லா இருந்த அவனுடைய குடும்பத்தில் திடீரென குழப்பம், அரண்மனை வாழ்வு அமைதியாக போய்கொண்டு நேரத்தில் தாவீது பரிசுப்பாடத்தில் பாவம் செய்த பிற்பாடு அவருடைய குடும்பத்தில் அரண்மனையில் பயங்கர குழப்பங்களார். என்ன? அம்னோன் என்கின்ற அவனுடைய மூத்த குமாரன் தன்னுடைய சொந்த சகோதரியாகிய தாமரை மேலே மோகம் கொண்டு அவளை கெடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். மகள் மகனாலே முறைகேடாக நடத்தப்படுற தாவீது இதை கேட்டபோது அவருடைய உள்ள பட்டியலிந்ததுன்னு சொல்ற, அவருடைய மன உடைந்து கொண்டு. ஒன்று, இதற்கு பிற்பாடு அந்த அம்னோன் செய்த காரியத்தை அப்சலோமுடைய சகோதரி தாமரை
அதை அவன் மனது வேதத்தை படித்து விட்டு சொல்ல முடியும். வந்து அம்னோன் செய்த காரியத்தை தன் மனதில் வச்சுக்கொண்டார். நேரத்துக்காக வெயிட் பண்ணார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் போக மயில் கத்திரிக்கிறதை கண்டு ஒரு காரியத்தை செஞ்சு அந்த இடத்துல ஆக்களை வச்சு தன் சோர்னாகிய அம்னோனை என்ன அடுத்து கொலை செய்தார். அதாவது அம்னோனும் அப்சலோமும் தாவீதுடைய சொந்த குமாரர் சகோதரர்கள். இப்ப பத்சேபாவுடைய இந்த காரியத்துக்கு பிற்பாடு அம்னோனை அப்சலோம் என்ன அடித்து கொலை செய்கிறார். இது முடிய அடுத்து என்னக்கு தெரியுமோ, அப்சலோம் 2 வருஷத்துக்கு பிற்பாடு யோவாப் மூலமாக திரும்பி வந்தபோது அவன் தாவீதுக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்கிறான். இதன் மூலமாக நடந்தது என்ன, தாவீது இருந்த இடத்தை விட்டு அரண்மனை விட்டு நாட்டை விட்டு அகதியாக சொந்த மகனுக்கு கற்ப பிறப்பாகிய தன் சொந்த மகனுக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடி போவார். அங்கு போகும்பொழுது சீமே என்கின்ற மனுஷன் அவனை பார்த்து தூசிட்டு கல்லறுகிறது. அவனது பொறுத்து கொண்டான் சகித்துடைய தான் விட்ட பிள்ளை அவனுக்கு தெரியும். தான் தேவனி குடும்பம் செய்து பார்த்து அவனை தெரியும். அருமையான தேவட பிள்ளைகளை கடைசியாக நடந்தது பிற்பாடு என்ன நடந்தது, இதே அப்சலோமும் யுத்தத்தில் யோவாப்பால அடித்து கொலை செய்யப்படுறான். சோ அம்னோன் சாகிறான், அப்சலோம் சாகிறான், தாமரை என்ற மகள் கெடுக்கப்படுகிறாள், இவன் நாட்டை விட்டு அகதியாக தாவீது ஓடி போகிறான். இவளம் எல்லாம் நடந்தது எப்ப தெரியுமோ, பச்சைப்பாடு காரியத்துக்கு பிற்பாடு. இவனை கவனிங்க, இவனை கவனிங்க, என்ன கவனிங்க, நான் சொல்ல வார காரியம் என்ன, ஆனால் கத்தர் அவனை மன்னிச்சான், அவனை தள்ளிவிடு. அவனுடைய முடிவு சமாதானமா தான் இருந்தது. இன்றைக்கும் இஸ்ரவேல் என்ன சொல்றார்கள், த கிங்டம் ஆஃப் டேவிட், தாவீது ராஜ்யம் திரும்ப வரணும் என்பதே இன்றைக்கும் நத்தானியாவுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் என்ற கவனிங்க, அருமையான தேவிட பிள்ளைகளை, பாவத்தை கத்தர் மன்னித்தாரு, ஆனால் சில தண்டனைகளை, சில சர்ச்சைகளை, சில பாடுகளை தாவீது என்ன செய்யறது அனுபவிக்கின்றார். ஆனாலும் அவைகளெல்லாம் நடந்தும், அப்படியான காரியங்கள் நடந்தும் தாவீது கத்தரை விட்டு விலகவே, சொந்த குமாரர்கள் தங்களுக்குள்ளே அடித்து கொலை செய்யப்பட்டாலும் கத்தர் வேலை அவன் வைத்த விசுவாசத்தை நம்பிக்கை இலக்கு. சோ நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், சில பாத்திரங்களை செப்பனிட்டு தன்னுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி குயவன் வணைகிறாரு தகுதிப்படுத்தும்படி. அதற்கு ஒரு உதாரணம் யோசேப். யோசேப் பழைய பாடல என்னை கவர்ந்த ஒரு மிகப்பெரிய பரிசுத்தம். அந்த வாழ்க்கையில் இந்த பழுதும் இல்லை. தகப்பனுக்கு 4, தாத்தாக்கும் 1க்கு மேல, இவனுக்கோ 1 தான். ஹலோ, 1 தான் தோத்தன். அப்படிப்பட்ட அதுவும் இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தோ, இஸ் வெரி ஹேண்ட்ஸ் அபோவ் சொல்றாரு. அப்படி இருந்தும் அவன் பட்ட பாடுகளை நான் இப்ப சொல்ல போனது உங்களுக்கு தெரியும். குழியில போடுகையில் அவன் கெஞ்சி இருக்கிறான், தன் சகோலை பார்த்து கெஞ்சி இருக்கிறான். ஆனா சொந்த ரத்தம், சொந்த சகோலை ஈவி இரக்கம் இல்லாமல், அவன் முகத்தை பார்த்து ஒரு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் அவனை தூக்கி சாகும்படி குழியில போட்டு, அதாவது கொல்லாமல் கொள்றதுக்கு முயற்சித்திருக்கிறான். கத்தனோட கூட இருந்தபடியால் அந்த பாடுகள் எல்லாத்தையும் என்னன்னா, அவனை தகுதிப்படுத்துவதற்கு இரும்பில் அவருடைய பிராணன் அடைபட்டிருந்ததுன்னு சங்கீதம் இதெல்லாம் நீங்க படிக்கிறேன். சோ எனக்கு அறிமான தேவிட பிள்ளைகள் சொல்ல வர காரியம் என்றால், அவனை சரியான ஒரு பதவிக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு அந்த பாத்திரத்தை, யோசேப் என்ற பாத்திரத்தை ஆண்டவரே சார் வணைந்து தகுதிப்படுத்தி கொண்டு போய் சிங்காசனத்தில் வைத்தார். சோ தாவீதையும் காடில வைத்து தகுதிப்படுத்தி சிங்காசனத்தில் வைத்தார். ஆனாலும் அவன் செய்த பாவத்தினாலே அவன் சில தண்டனைகளை அனுபவிக்கும். ஆனாலும் கத்தர் அவனை வெறுக்கையில் தேவனோடு இருந்த உறவு அறுபட்டு போகவும் இல்லை என்பதை என்ன சொல்ல சொன்ன, கத்தர் நம்மை வணைகிறார். சோ இந்த யோசேப்போ தாவீதோ ஒரு உபயோகமான பாத்திரமாக, யூஸ்ஃபுல் வெசலாக இருந்திருக்காங்க. அதாவது தேவனுக்கு பிரியமான பாத்திரங்களாக இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி மறித்து இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்க பரிசுத்தவான்களாக இருக்கு. சோ இதே போல நாமும் ஆண்டவருக்கு உபயோகமான பாத்திரமாக இருக்கணும். என கரிமாத்தப்பட முடிக்க விரும்ப சீக்கிரம் என்னென்றார், ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவட பிள்ளைகளும் ஏதோ ஒரு விதத்துல எஜமானுக்கு உபயோகமாக இருக்கணும். சோ ஏதோ ஒரு விதத்துல நாம பிரயோஜனமாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவட பிள்ளைகளும் சும்மா இருந்துட்டு கண்ணை மூடக்கூடாது. காலம் முழுவதும் வந்து சபையில ஆண்டவர் இயேசப்பா தோத்திரம் என்று பாட்டு பாடிட்டு நாம செத்து போயிடக்கூடாது. ஒருவேளை பரலோகம் போகலாம், ஆனால் உனக்கு வெகுமதி ஒன்றும் வருவது இருக்காது. உங்களுக்கு தெரியுமா, அவனவுடைய கிரியைக்கு ஏற்றுப்பல அப்படின்னா பரலோகத்தில் சில கெட்ட கரு இருக்குன்றது வெளிச்சம். அது வேறு என்ன கவனிக்க, ஏனென்றா ஒருவன் கத்தருக்காகவே வாழ்ந்து அதிகமான நற்கீரிகளை செய்து மறிக்கிறான், இதை ஒருவன் பக்தியாக வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து செத்து போறார். ரெண்டு பேரையும் பரலோகத்தில் ஒரே இடத்துல வைக்க போறாரு ஆண்டவர். அப்படியானால் அவனுடைய கிரியை கேட்ட பல என்ற கூடப்படுது என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறான். ஆகவே இந்த பூமியிலே அவனவன் செய்கிற கிரியைகளுக்கு ஏற்ற பலன், ஊழிய உண்மைக்கு ஏற்ற பலன் ஆண்டவர் இயேசு வரும்போது அது வருகிறது என்பதை நாம் மறக்க கூடாது, மறக்கவும் முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த தேவனுடைய வசனத்துல ஸ்டாண்ட் பண்ணி நாம கட்டுக்கொள்ளும் வசன வெளிச்சத்துல நம்ம வாழ கட்டுக்கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்தம் அப்படிப்பட்ட உறுதியாக சாகும் வரைக்கு நிற்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம தோத்திரம். சோ ஆகவே நாம ஒரு ஒரு உபயோகமான பாத்திரமாக இருக்கோம். சொல்ற தயவு செய்து வாலி பிள்ளைகளும் வளர்ந்தவர்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் ஏதோ ஒரு விதத்துல எஜமான ஆண்டவருக்கு உபயோகமான பாத்திரங்களாக, ஏதாவது கர்த்தருக்கு செய்யக்கூடியதை செய், உன்னால என்ன ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லாத, நீ யோசித்து பாரு உன்னால என்ன செய்ய முடியும் என்பதை யோசி, அதை கர்த்தருக்கு பிரியமாக செய்ய முயற்சி செய், அதேவன் உன்னோட கூட நடந்துவார். போடு. அடுத்து என்ன தெரியுமோ, கடைசியில் சொல்வது ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். அதாவது எந்த நற்கிரியையும் செய்யறதுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பார்த்தா, இதை குறித்து நான் போனபடி சொல்லியிருக்கிறேன், காலத்தை பிரயோஜனப்படுத்துறது அப்படின்னு சொல்லும் பொழுது நாம நன்மைகளையும் நற்கிரியைகளையும் செஞ்சு கொண்டே இருக்கணும். ஆகவே இந்த நற்கிரியல் செய்யறதுக்கு வயது ஒரு வரம்பில், முதிர் வயதுன்னு கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்போம். ஆகவே சரீரத்துல பலம் இருக்கும் வரைக்கும், ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் த கிளாரி, எனக்கு பலம் இருக்கும் வரைக்கும் என்னால செய்யக்கூடியதை செஞ்சுட்டு, பிகாஸ் ஆண்டவர்ல வைக்கிற அன்பின் அடிப்படையில். அல்லாடா வயசு போயிச்சது, இனி என்ன, இனி இந்த 65 வயசுன்றா ரெண்டனுக்கு போறோமே, அது ஓகே, உலக வேலைக்கு எப்படா அப்பா இத்தனை வருஷம். ஆனா ஆண்டவருக்கு எனக்கு கனி கொடுக்கிறதுக்கு ரெண்டனே கிடையாது. ஹலோ, ரெண்டும் கிடையாது. பலம் இருக்கும் வரைக்கும், சுகம் இருக்கும் வரைக்கும் செய்யக்கூடியதை செய். ஏண்டா உனக்கு ஏற்ற பல வருகிறாங்க, எவ்வளவுத்தை பரலோகத்தை சேர்க்க முடியுமோ, இந்த பூமியிலேக்கு இருக்கிற பலத்துக்கு தக்கதாக, அறிவு கேட்டதுபடி, ஆற்றலுக்கு ஏற்றபடி, வசதிக்கு ஏற்றபடி நமக்கு செய்யக்கூடியதெல்லாம் கத்தரை நம்பி செஞ்சுடு. ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் எந்த நற்கிரியைக்கும், எந்த ஊழியத்துக்கும், எந்த அழைப்புக்கும் ஆயத்தமாக இருக்க உன்னை அற்படி. லோர்ட், இதோ அடியேன் இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய சித்தப்படி என்னை வனை. சோ இப்ப என்ன பார்க்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், அடுத்து என்ன உபயோகமான பாத்திரம், அடுத்து என்ன ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். இதுதான் கனத்துக்குரிய பாத்திரம். கனத்துக்குரிய பாத்திரம் என்ற தலைப்புல இன்றைக்கு உங்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்லியிருக்கேன். கவுனி, நாம் ஒரு தேவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல பாத்திரமா இருக்கு, அவர் நம்ம வனையிட்டு ஒப்பு கொடுப்போம். காலத்தை வீணாக்கிடக்கூடாது, பரிசுத்தமாக வாழ்ந்து செத்து போயிடக்கூடாது, நீதியாக வாழ்ந்து. நம்முடைய பரிசுத்தமும் நம்முடைய நீதியும் நம்முடைய செத்து போக்குமா இருந்தா இதுவா ஒரு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்வு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, வசதி இருக்குது, பலம் இருக்குது, பொருள் இருக்குது, பண்டம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆனா பரிசுத்தமாக வாழ்ற, நீதியாக வாழ்ற நல்லது. அப்படியே நான் செத்து போயிட்டேன், இதுக்காகவா நான் எஜமா என்ன ரஜிதாரு? அவர் ஏதாவது நம்ம நன்மையின் நற்கிரிகளையும் தேவனுக்கு ஏற்ற காரியங்களையும் செய்யக்கூடியதுல, நல்ல கை இருக்குது, நல்ல கால் இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, புத்தி இருக்குது. சோ பயன்படுத்தப்பா, கர்த்தருக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக, ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக, பரிசுத்தமா அது கனத்தை, பி அண்ட் ஓனரபிள் எஸ் வெசல் பிஃபோர் த லார்ட், கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க நம்ம எப்ப கொடுப்போம். கர்த்தர் நம்மை வணையட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப்படி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம்.